ஒன்று, ஊழியத்திற்கு தேவ அழைப்பு, மனித முகவர்களைச் சார்ந்திருத்தல். மனிதர்களிலிருந்துதான் தம்முடைய பிரதிநிதிகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். விழுந்து போகாத தூதர்களையல்ல, தாங்கள் இரட்சிக்க பிரயாசப்படுகிற மனிதர்களைப் போன்றே ஆசாபாசங்களுடைய மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்து மனிதர்களைத் தேடி ஒரு மனிதனாக வந்தார். மனித தெய்வீக இயல்புள்ள ஓர் இரட்சகர் மட்டுமே உலகை இரட்சிக்க முடியும் என்கிற நிலை இருந்தது. கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐசுவரியத்தை அறிவிக்கிற பரிசுத்த பணியை ஆண்களிடமும் பெண்களிடமும் ஒப்படைத்திருக்கிறார். மனதைத் தொடும் இந்த காட்சியை பாருங்கள். பரலோகத்தின் மகத்துவரைச் சுற்றிலும் அவர் தெரிந்து கொண்ட பன்னிருவர் இருந்த காட்சியை பாருங்கள். அவர்கள் செய்ய வேண்டிய பணிக்காக அவர்களை பிரித்தெடுக்கவிருந்தார். அந்த பலவீனமான மனிதர்களைக் கொண்டு தம்முடைய வார்த்தை மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் எல்லாரும் இரட்சிப்பை பெறும் மார்க்கத்தை அருளுவது அவருடைய திட்டமாக இருந்தது. யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி சீமோனை அழைப்பி என்றார் தேவன். சுவிசேஷ ஊழியத்தின் மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட சபை மேலும் தமக்கிருந்த அக்கறைக்கான ஆதாரத்தை தேவன் இங்கு வெளிப்படுத்துகிறார். சிலுவையைப் பற்றி கொர்னேலியுவுக்குச் சொல்கிற ஊழிய பணியை தேவன் ஒரு தூதனிடம் கொடுக்கவில்லை. அந்த நூட்டுக்கு அதிபதியைப் போலவே பலவீனங்களும் சோதனைகளும் உடைய ஒரு மனிதன்தான் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இரட்சகரைப் பற்றி கொர்னேலியுவுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. பிலிப்புவிடம் அனுப்பப்பட்ட தூதன்தாமே அந்த எத்தியோப்பியனுக்கு நற்செய்தியைச் சொல்லியிருக்க முடியும். ஆனால் தேவன் அப்படிச் செயல்படுவதில்லை. மனிதர்கள் தங்கள் சக மனிதர்களுக்காக பிரயாசப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிற இருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். தேவன் தம்முடைய சத்தியத்தை பாவமற்ற தூதர்கள் மூலம் அறிவித்திருக்க முடியும். ஆனால் அது அவருடைய திட்டமல்ல. தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான கருவிகளாக குறைகளுடைய மனிதர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். விலைமதிப்பற்ற பொக்கிஷம் மண்பாண்டங்களில் வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய ஆசீர்வாதங்களை மனிதர்கள் மூலம் உலகத்திற்கு வழங்க வேண்டும். அவருடைய மகிமை அவர்கள் மூலமாக பாவாக பாவ இருளுக்குள் பிரகாசிக்க வேண்டும். அன்பின் ஊழியத்தின் மூலம் அவர்கள் பாவிகளையும் தேவையில் இருப்பவர்களையும் சந்தித்து அவர் களை சிலுவையண்டைக்கு நடத்த வேண்டும். தாங்கள் செய்கிற அனைத்து பணிகளிலும் எல்லாவற்றிற்கும் மேலானவருக்கே மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வேண்டும். மனிதனுக்காக பரிந்து பேசுகிற பணியை தொடங்கும்படி இயேசு பரமேறிச் சென்ற பிறகு பூமியில் அவர் தொடங்கின ஊழியத்தை தம் சீடர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதே இரட்சகரின் நோக்கம். இருளில் இருப்பவர்களுக்கு நற்செய்தியின் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு மனிதர்கள் விசேஷித்த ஆர்வம் காண்பிக்க மாட்டார்களா? மனிதர்களுக்கு சத்தியத்தின் வெளிச்சத்தை கொண்டு செல்ல பூமியின் கடையாந்தரங்கள் மட்டும் செல்ல சிலர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அது போதாது. சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொர் ஆத்துமாவும் மற்றவர்களை சத்தியத்திடம் வழிநடத்த வேண்டுமென்பதே தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. அழிந்து போகிற நிலையிலிருக்கும் ஆத்துமாக்களை இரட்சிப்பதற்கு விசேஷ விதத்தில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இல்லையென்றால் தேவனுடைய நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நாம் எவ்வாறு தகுதியானவர்களாக இருக்க முடியும்? நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களா? சத்தியத்தை தேடிக்கத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களை தேவன் தம் ஞானத்தால் உங்களிடம் கொண்டு வருவார். வெளிச்சத்தை பெற்றிருப்பவர்கள் இருளில் இருப்போருக்கு அதை அறிவிக்க வேண்டியது பரலோகத் திட்டம். ஞானத்தின் மகா ஊற்றிடமிருந்து செயல்திறனை பெற்று செயல்படும் முகவர்களாக மனிதர்களை தேவன் மாற்றுகிறார். மற்ற மனிதர்களை மாற்றக்கூடிய வல்லமையை சுவிசேஷமானது இந்த கருவிகள் மூலமாகத்தான் மற்றவர்கள் மனதிலும் இருதயத்திலும் உண்டாக்குகிறது. பாவிகளை இரட்சிக்கிற தம் நோக்கத்தை நம்முடைய உதவி இல்லாமலேயே தேவன் நிறைவேற்றியிருக்கலாம். ஆனால் நம்மில் கிறிஸ்துவின் குணம் உருவாவதற்கு அவருடைய பணியில் நாம் கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும். தம்முடைய தியாகப் பலியால் ஆத்துமாக்கள் மீட்படைவதைக் காண்பதுதான் அவருடைய சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு அவர்களை மீட்பதற்காக அவர் எடுத்து வருகிற முயற்சிகளில் நாம் பங்கு பெற வேண்டும். மனிதர்களிருந்துதான் தம்முடைய பிரதிநிதிகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். விழுந்து போகாத தூதர்களை அல்ல, தாங்கள் இரட்சிக்க பிரயாசப்படுகிற மனிதர்களைப் போன்றே ஆசாபாசங்களை உடைய மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்து மனிதர்களை தேடி ஒரு மனிதனாக வந்தார். மனிதர்களின் ஒத்தாசையை தேவன் விரும்பினார். ஏனென்றால் தேவனும் மனிதனும் சேர்ந்து உலகத்திற்கு இரட்சிப்பை கொண்டு வருவது அவசியமாயிற்று. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு தகவல் தொடர்பு ஊடகமாக மனிதன் விளங்கும்படி மனிதனுடைய ஒத்தாசையை தேவன் வேண்டுகிறார். மனிதரின் ஒத்துழைப்பு கிடைக்குமாவென்று தாங்க முடியாத ஆவலுடன் தூதர்கள் காத்திருக்கின்றனர். காரணம், மனிதனுடன் தொடர்பு கொள்வதற்கான ஊடகம் மனிதன் என்பதுதான். முழு இருதயத்தோடு தேவனிடம் நம்மை அர்ப்பணிக்கும்போது தேவ வார்த்தையை நம் வார்த்தைகள் மூலம் அறிவிக்க வாய்ப்பு கிடைத்ததாக தூதர்கள் களி கூறுகிறார்கள். நாம் தேவனுடன் சேர்ந்து பிரயாசப்பட வேண்டும். மனித முகவர்களின் துணையின்றி தேவன் தம் பணியை நிறைவு செய்வதில்லை. தனிநபருக்கான அழைப்பு. ஒவ்வொரு கிறிஸ்தவனிடமும் ஒரு குறிப்பிட்ட பணியை தேவன் ஒப்படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தமது திராட்சத் தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணியை ஏற்றுக்கொண்டு அதை உண்மையுடன் செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள ஒரு நற்செய்தி பணியாளராக திகழ்ந்திருந்தால் இக்காலத்திற்கான செய்தி சகல தேசங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் சகல தேசத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் வேகமாக பரவியிருக்கும். ஒவ்வொரு மெய்யான சீடனும் ஒரு நற்செய்தியாளனாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறான். ஜீவத்தண்ணீரை பருகுகிறவன் ஜீவ ஊற்றாக மாறுகிறான். பெறுகிறவன் கொடுக்கிறவனாக மாறுகிறான். ஆத்துமாவில் காணப்படும் கிறிஸ்துவின் கிருபையானது வனாந்தரத்தில் காணப்படும் நிடும் நீரூற்று போன்றது. அது பொங்கி அனைவருக்கும் புத்துயிர் கொடுக்கும். ஜீவ ஊற்றிலிருந்து பருகுமாறு அழிவின் விளிம்பிலிருப்பவர்களை அந்த கிருபை ஊக்குவிக்கும். இக்காலத்திற்கான சத்தியம் பற்றிய அறிவை தேவன் யாரிடமெல்லாம் நம்பி ஒப்படைத்திருக்கிறாரோ அவர்கள் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட சேவையை எதிர்பார்க்கிறார். அயல் நாடுகளுக்கு நற்செய்தியாளர்களாகச் செல்வது அனைவருக்கும் எத்திற்கு தேவ அழைப்பு சாத்தியமில்லை. ஆனால் வீட்டிலிருந்து கொண்டே தங்கள் குடும்பத்தாருக்கும் அக்கம் பக்கத்தாருக்கும் நற்செய்தி சொல்கிறவர்களாக ஒவ்வொருவரும் விளங்க முடியும். கிறிஸ்து தம் சீடர்களுக்கு ஊழிய கட்டளையை கொடுத்தபோது அவர் பரலோக சிங்காசனத்தில் உட்கார இன்னும் கொஞ்ச நேரமே இருந்தது. தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள அனைவரையும் நற்செய்தியாளராக்க எண்ணி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். ஆத்துமாக்களை இரட்சிப்பதே கிறிஸ்துவின் நாமத்தைச் சொல்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கைப் பணியாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நம்மேல் வெளிச்சம் வீசச் செய்திருக்கிறார். சத்தியத்தின் அழகையும் வல்லமையையும் காணச் செய்திருக்கிறார். எனவே நாம் உலகத்திற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். தனிப்பட்ட விதத்தில் எந்த முயற்சியும் எடுக்காமல் நிறுவனங்கள் பார்த்துக்கொள்ளும் என்கிற மனநிலைதான் எங்கும் காணப்படுகிறது. ஒருங்கிணைத்தல், அதிகாரக் குவிப்பு, பெரிய சபைகளையும் நிறுவனங்களையும் ஸ்தாபித்தல் போன்றவற்றை செய்ய மனித ஞானம் ஒத்துழைக்கிறது. ஆனால் நிறுவனங்களும் அமைப்புகளும் தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமென அநேகர் ஒதுங்கிவிடுகிறார்கள். உலகத்தோடு ஒட்டில்லாமல் இருப்பதற்கு சாக்குப்போக்குச் சொல்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் மரத்துப் போகின்றன. அவர்கள் சுயத்திலேயே மூழ்கிவிடுகிறார்கள். எவ்வித தாக்கத்தையும் உண்டாக்குவதில்லை. தேவன் மேலும் மனிதன் மேலும் அன்பில்லாமல் போய்விடுகிறது. தம்முடைய சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வேலையைக் கொடுத்திருக்கிறார். எடுபிடிகளை நியமித்து அந்த வேலையை செய்ய முடியாது. வியாதியஸ்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஊழியம் செய்வதையும் தொலைந்து போனோருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதையும் நிர்வாகக் குழுக்கள் அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட தொண்டு நிறுவனங்கள் செய்யட்டுமென்று ஒதுங்கக்கூடாது. தனிநபர் பொறுப்பையும் தனிநபர் முயற்சியையும் தனிநபர் தனிநபர் தியாகத்தையும் சுவிசேஷம் எதிர்பார்க்கிறது. தெய்வீக வெளிச்சத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் ஜீவ வெளிச்சம் பற்றி அறியாத ஒவ்வொருவரின் பாதையிலும் வெளிச்சம் வீச வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒருவருடைய பணியை இன்னொருவர் செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான ஊழிய பணியை பெற்றிருக்கிறார். அதை அவர் புறக்கணிக்கவோ அலட்சியம் செய்யவோ முடியாது. ஏனெனில் அந்த பணியைச் செய்வதால் ஏதாவது ஆத்துமாவுக்கு நன்மை உண்டாகலாம். அந்த பணியை நிராகரிப்பதால் கிறிஸ்து எந்த ஆத்துமாவுக்களுக்காக மரித்தாரோ அவற்றில் ஓர் ஆத்துமா அழிந்து போகலாம். தேவனோடு சேர்ந்து உழைக்கிறவர்களாக நாம் அனைவரும் காணப்பட வேண்டும். சோம்பேறிகள் யாரையும் அவர் தம்முடைய வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்வதில்லை. தங்களுடைய செயல்பாடு சபையின் வளர்ச்சியிலும் வளத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்கிற உணர்வானது சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். தொலைந்து போனோரை கிறிஸ்துவின் நாமத்தால் இரட்சிக்கிற பணிக்கு அவர் மீட்டெடுத்துள்ள ஒவ்வொரு ஆத்துமாவும் அழைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர் இந்த பணியைத்தான் நிராகரித்தார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவதாகச் சொல்கிறவர்களும் இன்று இந்த அழைப்பை நிராகரிக்கவில்லையா? ஏதாவது ஒரு வேலை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் தன் பங்கிற்கு தன் ஸ்தானத்தில் நின்று, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்ல வேண்டும். ஏசாயா 6:8. நம் ஆண்டவராகிய இயேசுவின் வருகையை எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அதை துரிதப்படுத்துவதும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற சிலாக்கியமாகும். உலகத்தை இரட்சிக்கும்படி கீழே இறக்கப்பட்டிருக்கும் சங்கிலியின் ஓர் இணைப்பு வளையமாக தேவனுடைய பிள்ளை இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையாக அவன் மாறியதிலிருந்து அவன் அப்படித்தான் தன்னை பார்க்க வேண்டும். அவருடைய கிருபையின் திட்டத்தில் பங்குள்ளவனாக இருக்க வேண்டும். தொலைந்து போனோரை இரட்சிக்கும்படி அவரோடு செல்கிறவனாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஏதாவது செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு பணி செய்ய தங்களுக்கு வழியில்லை என்று யாரும் நினைக்கக்கூடாது. மனிதர் ஒவ்வொருவரையும் தம் பிள்ளைகள் என்றுதான் இரட்சகர் பார்க்கிறார். ஆண்டவரோடு ஊழிய உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் ஆத்துமை இரட்சிப்பு என்கிற மகத்தான பெரும் பணியை அவரோடு சேர்ந்து செய்ய ஒப்பந்தம் செய்கிறார்கள். களம் மிக மிக பெரியது, திட்டம் விசாலமானது. எனவே தேவ வல்லமையின் கருவியாகச் சேவை செய்ய வேண்டும் என்கிற உந்துதலை பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயமும் பெற்றுக்கொண்டாக வேண்டும். மனிதர்கள் தேவனுடைய கரத்தின் கருவிகள். தம் கிருபையான இரக்கமான நோக்கங்களை நிறைவேற்றும்படி அவர்களை பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் அவரவர் பங்கை செய்ய வேண்டும். அவரவர் வாழ்கிற காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் தேவன் அவர்களுக்கு நியமித்துள்ள பணியை செய்வதற்கு போதுமான திறனை கொடுக்கவும் போதுமான வெளிச்சம் அவரவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவனும் தன் திறமைக்கு தகுந்தவாறு ஊழியம் செய்யும்படி சேவையின் ஆவியானது சபையார் அனைவரையும் ஆட்கொள்வதற்கு வெகுகாலம் தேவன் காத்திருக்கிறார்.
தேவனுடைய ராஜ்யம் பற்றி அறிவிப்பதற்காக முதலில் 12 பிறகு 70 பேரையும் அனுப்பினார். அப்போது தாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தியதை மற்றவர்களுக்குச் சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை என்பதைத்தான் கற்றுக் கொடுத்தார். அவர் செய்த ஒவ்வொன்றுமே தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் வேலை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பயிற்சியாகும். பணியாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பணி பரவிச் சென்று இறுதியில் பூமியின் கடையாந்தரங்கள் மட்டும் எட்ட வேண்டியிருந்தது. ஊழிய கட்டளையை நிறைவேற்றும்படி புறப்பட வேண்டியது அபிஷேகிக்கப்பட்ட ஊழியரின் கடமை மட்டுமல்ல, சக மனிதர்களின் இரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டிய அழைப்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் உள்ளது. ஒரு சபை தன்னை பற்றி எவ்வளவு உயர்வாகப் பேசுகிறது என்பதை வைத்தோ, சபைப்பதிவில் உள்ள பெயர்களை வைத்தோ அந்த சபையின் மெய்த்தன்மையை அளக்க முடியாது. சபை தன் எஜமானுக்காக உண்மையில் என்ன செய்து வருகிறது? அங்கு உண்மையோடும் விடாமுயற்சியோடும் பிரயாசப்படுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இவற்றை வைத்துதான் சபையின் மெய்த்தன்மை அளக்கப்படுகிறது. பிரசங்கங்களையும் கொள்கைகளையும் விட தனிநபர் ஆர்வமும் கருத்தான பிரயாசமும் முயற்சியும் தான் கிறிஸ்துவுக்காக அதிகம் சாதிக்க முடியும். எந்தவோரிடத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டாலும் நற்செய்தி ஊழிய பணியில் அங்கத்தினர்கள் அனைவரும் மும்முரமாக ஈடுபட வேண்டும். அக்கம்பக்கத்திலுள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்கள் சந்தித்து அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். சபை அங்கத்தினர்கள் எல்லாருமே அயல்நாடுகளில் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்படவில்லை. ஆனால் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற மாபெரும் பணியில் எல்லாருக்குமே பங்கு இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆற்றல் மிக்கது, பரவி செல்லக்கூடியது. சுயநல எண்ணங்களிலேயே மூழ்கியிருப்பவர் எவரும் சந்திப்பு நாளில் எவ்வித சாக்குப்போக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனத்திறனையும் ஒவ்வொரு கரத்தகையும்
ஏதாவது வேலையில் ஈடுபடுத்த முடியும். வெவ்வேறு மனத்திறன்களுக்கும் வெவ்வேறு திறமைகளுக்கும் தகுந்த பலவிதமான வேலைகள் உள்ளன. பரிசுத்தமான சத்தியத்தை உங்களிடம் ஒப்புவித்திருக்கிறார். கிறிஸ்து வாசஞ்செய்கிற விசுவாசி ஒவ்வொருவரும் நித்திய ஜீவன் பெருக்கெடுக்கிற நீரூற்றாக இருக்கிறார். இந்த ஜீவத்தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்காவிட்டால் தேவனுக்கு முன் நீங்கள் குற்றவாளிகளாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மால் இயன்ற அளவில் இருப்பதில் ஒரு பங்கை கூட செய்வதில்லை. இந்த உலகத்தை எச்சரிக்க வேண்டியுள்ளது. உண்மைக்கும் சிலுவை சுமப்பதற்கும் துரிதகமாகவும் தீவிரமாகவும் செயல்படுவதற்கும் சத்தியத்தில் தடுமாற்றமற்ற உறுதியை காண்பிப்பதற்கும் தேவ பணிக்காக பாடுபடுவதற்கும் தியாகம் செய்வதற்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு வழிகாட்டியாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும்.
மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்கிற வார்த்தைகளைப் பெற்ற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி பெற்றிருந்த அதே பொறுப்பை சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்ற ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறார். எவ்வளவுக்கு வாய்ப்புகளை பெறுகிறாரோ அவ்வளவுக்கு அது பொருந்தும். நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை பெற்றவரா? மற்றவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணியை நியமித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களுடைய பங்குக்கு தங்களுடைய ஸ்தானத்தில் நின்று இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்ல வேண்டும். வேதவசன போதகர், நற்செய்தி பணிச்செவிலியர், கிறிஸ்தவ மருத்துவர், வியாபாரி, தொழில் நிபுணர், கைவினைஞர் என்று வெவ்வேறு வேலைகளிலிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த பொறுப்புகள் உண்டு. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியின் இறுதி நோக்கம் நற்செய்தி பணியாகத்தான் இருக்க வேண்டும். வீட்டு எஜமான் தன் வேலைக்காரரை அழைத்து அவனவன் செய்ய வேண்டிய வேலையை கொடுத்தான். தங்கள் ஆண்டவருடைய நன்மைகளை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு தேவவ குடும்பத்திலுள்ள அனைவருக்கும் உண்டு. யாரென்றே தெரியாத அளவுக்கு கீழ்நிலையில் இருப்பவர் முதல் மிகவும் பிரபலமாக உயர்ந்த நிலையில் இருப்பவர் வரை ஒவ்வொரு நபருமே ஒழுக்கத்திற்கான முகவர்தான். அவருக்கு அருளப்பட்டிருக்கும் திறமைகளுக்கு அவர் தேவனுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும்.
கிறிஸ்தவ கூட்டுப்படைகள். விசுவாச சகோதர சகோதரிகளே, நான் என் சகோதரனுக்கு காவலாளியா என்கிற கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் எழுகிறதா? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வீர்களானால் நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு காவலாளிதான். எந்தெந்த ஆத்துமாக்களுக்கு இரட்சிப்பிற்கான வழிவகையாக திருச்சபை திழ்ந்திருக்க முடியுமோ அந்த ஆத்துமாக்கள் குறித்து திருச்சபையிடம்தான் தேவன் கணக்கு கேட்பார். உபத்திரவத்திலும் துக்கத்திலும் சோதனையிலும் இருக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்ய தகுதியான சபையை ஸ்தாபிக்கும்படி விலைமதிப்பற்ற தம் ஜீவனையே இரட்சகர் கொடுத்தார். விசுவாச கூட்டத்தார் ஏழைகளாக, படிக்காதவர்களாக, பிரபலமாகாதவர்களாக இருக்கலாம். ஆனால் வீட்டிலும் சமுதாயத்திலும் தூரமான இடங்களிலும் அவர்கள் ஊழியம் செய்யலாம். நித்திய காலம் வரைக்குமான நீண்ட தாக்கத்தை அவர்கள் உண்டாக்க முடியும். கிறிஸ்துவின் சபையானது பலவீனமும் குறைகளும் உள்ளதாக இருக்கலாம். ஆனால் பூமியில் அதன் மேல்தான் அளவற்ற தம் அக்கறையை அவர் பொழிகிறார். சபைதான் அவருடைய கிருபையின் காட்சியரங்கம். இருதயங்களை மாற்றத்தக்க தம்முடைய வல்லமையை அங்கு வெளிப்படுத்துவதில் அவர் மகிழ்கிறார். கிறிஸ்துவின் ஊழிய பணியை யாராவது நிறைவேற்றியாக வேண்டும். பூமியில் அவர் ஆரம்பித்த பணியை யாராவது முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். இந்த சிலாக்கியம் திருச்சபைக்கு அருளப்பட்டுள்ளது. இதற்காகவே திருச்சபை ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அப்படியிருந்தும் சபை அங்கத்தினர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதது ஏன்?
திருச்சபையானது தனக்கு நியமிக்கப்பட்ட கடமையை செய்ய வேண்டும். திருச்சபை அமைந்திருக்கும் பகுதியில் மெய்யான சீர்திருத்தத்தை நிலைத்திருக்கச் செய்வது சபையின் வேலை. பயிற்சி பெற்றவர்களும் அனுபவம் வாய்ந்தவர்களுமான ஊழியர்களை புதிய களங்களுக்கு அனுப்பிவிட வேண்டும். தெசலோனிக்கேய விசுவாசிகள் உண்மையுள்ள ஊழிய பணியாளர்களாக இருந்தார்கள். சொல்லப்பட்ட சத்தியங்கள் புதியவர்களின் இருதயங்களை மாற்றின. அந்த ஆத்துமாக்கள் விசுவாசிகளுடன் சேர்க்கப்பட்டார்கள். பன்னிருவர் நியமிக்கப்பட்டதுதான் திருச்சபை ஒழுங்கமைப்பட்டதின் முதல் படி.
கிறிஸ்து சென்ற பிறகு அவருடைய பணியை திருச்சபை இந்த பூமியில் செய்ய வேண்டியிருந்தது. தேவனுடைய சபை என்பது பரிசுத்த ஆவியானவரை பெற்று பல்வேறு வரங்கள் நிரம்பிய பரிசுத்த வாழ்க்கையின் காட்சியரங்கமாகும். அங்கத்தினர்கள் யாருக்கு உதவுகிறார்களோ அவர்கள் சந்தோஷத்தில் அங்கத்தினர்கள் தங்கள் சந்தோஷத்தை காண வேண்டும். தேவநாமம் மகிமைப்படும்படி சபையின் மூலம் அவர் நிறைவேற்ற திட்டமிடுகிற பணி மேன்மையானது. நம்முடைய வேலை என்னவென்பது வேதவசனத்தில் தெளிவாகச் சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவரோடும் திருச்சபைகள் திருச்சபையோடும் இணைந்திருக்க வேண்டும். மனித கருவிகள் தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். ஒவ்வொரு ஏதுகரமும் பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். தேவ கிருபை பற்றிய நற்செய்திகளை உலகிற்கு அறிவிப்பதில் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும்.
காலப்போக்கில் அறுவடை செய்யலாம் என்கிற நம்பிக்கையுடன் ஆன்மீக பண்படுத்தல் பணியை செய்வதில் நம் சபைகள் ஒத்துழைக்க வேண்டும். நிலம் கடினமாயிருக்கிறதா? தரிசு நிலத்தை உழுது நீதியின் விதைகளை விதைக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆசிரியர்களே, இந்த வேலையை செய்தால் பலன் கிடைக்குமா என்று சந்தேகப்பட்டு வேலை செய்ய தயங்க வேண்டாம். வேலை செய்யச் செய்ய வளர்ச்சி இருக்கும். மனிதர்களின் இரட்சிப்பிற்காக தேவன் நியமித்திருக்கும் அமைப்புதான் திருச்சபை. சேவைக்காக அது ஒழுந்தமைக்கப்பட்டுள்ளது. உலகத்திற்கு நற்செய்தியை கொண்டு செல்வதே அதன் ஊழியப் பணி. தேவன் பூரணமானவர், போதுமானவர் என்பது அவருடைய திருச்சபையின் மூலமாக உலகிற்கு பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் ஆதி முதலே தேவத்திட்டமாக இருக்கிறது. அந்தகாரத்திலிருந்து தமது ஆச்சரியமான ஒளிக்குள் வரும்படி தேவன் அழைத்துள்ள விசுவாசிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இக்காலத்திற்குரிய மகத்தான பணியை செய்வதாலோ நம்முடைய செல்வாக்காலோ அப்படி ஒன்றும் பயனில்லை என்று திருச்சபையார் எவரும் எண்ணக்கூடாது. சகோதரரே, பணி செய்ய புறப்படுங்கள். முகாம்கள், எழுப்புதல் கூட்டங்கள், நிர்வாகக் கூட்டங்கள் ஆகியவற்றின் மேல் மட்டும் தேவன் விசேஷித்த தயவை காட்டுவதில்லை. சுயநலமற்ற அன்பினால் செய்யும் மிகச்சிறிய பணி கூட அவருடைய ஆசீர்வாதங்களால் முடிசூட்டப்பட்டு அதன் மகத்தான பலனைப் பெறும். உங்களால் முடிந்ததைச் செய்யுங்கள். தேவன் உங்களுடைய திறனை அதிகரிப்பார்.
சாட்சிகள். நாம் கிறிஸ்துவின் சாட்சிகள். உலகப்பிரகாரமான நலன்களும் திட்டங்களும் நம்முடைய நேரத்தையும் கவனத்தையும் உறிஞ்சிக் கொள்ள நாம் அனுமதிக்கக்கூடாது. எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நானே அறிவித்து இரட்சித்து விளங்கப் பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவனில்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். நீர் குருடருடைய கண்களைத் திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளிலிருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். உலகத்தில் உள்ளவர்கள் பொய்யான தேவர்களை வணங்குகிறார்கள். அவர்கள் வணங்குகிற சிலைகளை இழிவாகப் பேசி அல்ல, அதைவிட மேலான ஒன்றை நோக்கிப் பார்க்கச் செய்து பொய்த் தொழுகையிலிருந்து அவர்களை திருப்ப வேண்டும். தேவனுடைய நற்குணங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நகரத்திற்குள் பிரவேசிக்க விரும்புகிறவர்கள் பூமியில் வாழும்போது தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை இதுதான் கிறிஸ்துவின் தூதவர்களாக அவருடைய சாட்சிகளாக உருவாக்குகிறது. சகலவிதமான தீய பழக்கங்களுக்கும் எதிராகவும் அவர்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் சாட்சி பகர வேண்டும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை பாவிகளுக்குச் சுட்டி காட்ட வேண்டும்.
தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து உலகத்திற்கு அறிவிக்கும்படி கிறிஸ்துவின் சாட்சிகளாக சீடர்கள் புறப்பட்டுச் செல்லவிருந்தார்கள். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் இதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. கிறிஸ்துவுக்கு முதலிடம், அடுத்து இந்த ஊழியம். மனிதர்களின் இரட்சிப்புக்காக தேவனோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தெய்வீக ஆசிரியர் சொல்கிறார், பாவத்தை குறித்து போதிக்கவும் உணர்த்தவும் என்னுடைய ஆவியால் மட்டுமே முடியும். மற்றவை தற்காலிக தாக்கத்தைத்தான் ஏற்படுத்த முடியும்.
மனிதனின் நேரம், பணம், அறிவுத்திறன் எல்லாம் எனக்கு உரியவை. இது முற்றிலும் உண்மை என்பதை வலியுறுத்தி, உலகம் முழுவதிலும் மனிதர்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள்.
கிறிஸ்து உண்மையுள்ளவர் என்று நாம் அறிக்கையிடுவது இடுவதுதான் அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு பரலோகம் தெரிந்து கொண்ட வழியாகும். முற்கால பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறபடியே தேவனுடைய கிருபையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் நம்முடைய சொந்த அனுபவம் பற்றிய சாட்சிதான் மிகவும் பயன்மிக்கதாக இருக்கும். நமக்குள்ளாக தெய்வீக வல்லமை செயல்படுவதை நாம் வெளிப்படுத்தும்போது நாம் தேவனுக்கு சாட்சிகளாக விளங்குகிறோம். ஒவ்வொரு நபருக்கும் மற்றவர்களை விட தனித்தன்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மற்றவர்களை விட தனித்தன்மையான அனுபவங்கள் இருக்கின்றன. நம் தனிப்பட்ட அடையாளத்தோடு நம் துதிகள் அவரிடம் எழும்பிச் செல்வதை தேவன் விரும்புகிறார். அவருடைய கிருபையின் மகிமையை குறித்து மெய்மனதோடு துதிப்பதும், அதோடு கூட கிறிஸ்துவைப் போன்று வாழ்வதும் தடுத்து நிறுத்த முடியாத வல்லமையாக விளங்கும். ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக அவை கிரியை செய்யும்.
பூமி முழுவதும் அவருக்கு சாட்சிகள் இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர் தமது சித்தம் குறித்த அறிவையும் தம் கிருபையின் மகத்துவங்களையும் அவிசுவாச உலகத்தாருக்கு வெளிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகத்தான இரட்சிப்பில் பங்கு பெறுகிறவர்கள் அவருக்கு ஊழிய பணியாளர்களாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதிலும் விளக்குகளாக இருக்க வேண்டும். மக்களுக்கு அடையாளங்களாக இருக்க வேண்டும். மக்களால் அறியப்பட்டு வாசிக்கப்படுகிற ஜீவனுள்ள நிருபங்களாக இருக்க வேண்டும். இரட்சகரின் வருகையை சமீபமென்று தங்கள் விசுவாசத்தாலும் கிரியைகளாலும் சாட்சி சொல்ல வேண்டும். தேவனுடைய கிருபையை தாங்கள் விருதாவாக பெற்றிருக்கவில்லை என்று வெளிப்படுத்த வேண்டும். இதுவே அவருடைய திட்டம். வரப்போகும் நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தமாகும்படி மக்களை எச்சரித்தாக வேண்டும்.
அவருடைய பரிசுத்தமும் தூய்மையுமான வாழ்க்கையை சீடர்கள் தியானித்தபோது கிறிஸ்துவுடைய குணத்தின் பெருமைக்கு தங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக விளங்க முடிந்தால் எந்த தியாகமும் பெரிதாக இருக்காதென்றும் எந்த வேலையும் கடினமாக இருக்காதென்றும் உணர்ந்தார்கள். ஓ, கடந்து போன 3 வருடங்களும் மீண்டும் வாழக் கிடைத்தால் எவ்வளவு வித்தியாசமாகச் செயல்படலாம் என்று நினைத்தார்கள். மீண்டும் ஆண்டவரை பார்க்க முடிந்தால் அவரை தாங்கள் அதிகமாக நேசிப்பதைக் காட்டுவதற்கும் தங்கள் அவிசுவாசமான வார்த்தை அல்லது செய்கையால் அவரை துக்கப்படுத்தியதற்காக தாங்கள் உண்மையிலேயே வருந்துவதைக் காட்டுவதற்கும் மும்முரமாக முயலலாம். ஆனால் தாங்கள் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்தபோது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. உலகத்தாருக்கு முன்பாக அவரை தைரியத்தோடு அறிக்கையிட்டு தங்களால் முடிந்த மட்டும் தங்கள் அவிசுவாசத்திற்கு பிராயச்சித்தம் தேட அவர்கள் தீர்மானித்தார்கள். பிசாசு பிடித்து குணமாக்கப்பட்ட அந்த இருவர்தாம் முதல் ஊழிய பணியாளர்கள். தெக்கப்போலி பகுதியில் நற்செய்தி சொல்ல கிறிஸ்து அவர்களை அனுப்பினார். கிறிஸ்துவின் போதனைகளை கேட்கும் சிலாக்கியம் ஒரு சில கணமே பெற்றிருந்தார்கள். அவர் செய்த ஒரு பிரசங்கத்தை கூட அவர்கள் கேட்டதில்லை. தினமும் கிறிஸ்துவுடனே இருந்த சீடர்கள் மற்றவர்களுக்கு போதிக்க முடிகிற அளவுக்கு அவர்களால் போதிக்க முடியாது. ஆனால் இயேசுதான் மேசியா என்பதற்கு அவர்களுடைய சொந்த வாழ்க்கைதானே சாட்சியாக இருந்தது. தங்களுக்கு தெரிந்ததையும் தாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் அனுபவித்த கிறிஸ்துவின் வல்லமையையும் அவர்கள் சொல்ல முடிந்தது. எவருடைய இருதயங்கள் தேவ கிருபையினால் தொடப்பட்டிருக்கின்றனவோ அவர்கள் ஒவ்வொருவரும் இதைத்தான் செய்வார்கள். பிரியமான சீடனாகிய யோவான் இப்படி எழுதுகிறார். ஆதி முதலாய் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கிப் பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். கிறிஸ்துவின் சாட்சிகள் தாங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் உணர்ந்தவற்றையும் அறிவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு அடியிலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களானால் அவர் நம்மை நடத்தின விதம் குறித்து நம்மால் மிகச் சரியாகச் சொல்ல முடியும். அவருடைய வாக்குறுதிகள் மெய்யானவைதாமா என்று நாம் சோதித்து உண்மைதாம் என்று அறிந்ததை சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சாட்சியை பகிரவே நம் ஆண்டவர் அழைக்கிறார். இத்தகைய சாட்சி இல்லாமல்தான் உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது.
ஒளியின் வாய்க்கால்களும் ஆசீர்வாதங்களும். நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஊடகங்களாக இருக்க வேண்டும். பரலோக ஜீவன் நம்மூலமாக மற்றவர்களுக்கு புறப்பட்டுச் செல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒட்டுமொத்த திருச்சபையையும் ஆக்கிரமித்து
உயிரூட்டி சுத்திகரித்து இருதயங்களை இணைக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஊழிய பணியாளரே. அவர்கள் அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். குடும்பத்திலும் அக்கம் பக்கத்திலும் தான் வாழ்கிற நகரத்திலும் பெருநகரத்திலும் செய்ய வேண்டும். தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஒளியின் ஊடகங்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி தேவன் அவர்களை நீதியின் கருவிகளாக மாற்றுகிறார். பசியோடும் களைப்போடும் கிணற்றருகே உட்கார்ந்திருந்தபோது இயேசு செய்த ஊழியத்தால் பரவலான ஆசீர்வாதம் உண்டானது. ஒரு ஆத்துமாவுக்கு அவர் உதவி செய்தார். மற்றவர்களை தேடிச் சென்று அவர்களை இரட்சகரிடம் அழைத்து வருவதற்கு அந்த ஆத்துமா ஒரு கருவியாக விளங்கியது. கிறிஸ்துவின் பணியானது இப்படித்தான் எப்போதுமே பூமியில் பரவியிருக்கிறது. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், மற்ற விளக்குகளும் பற்றிக்கொள்ளும்.
தாங்கள் பெற்ற வெளிச்சத்திற்கும் அனுபவத்திற்கும் கிறிஸ்துவுக்கு மட்டுமே தாங்கள் பொறுப்பாளிகளாக இருப்பதாகவும், பூமியில் அவர் அங்கீகரித்துள்ள சீடர்கள் தேவையில்லை என்றும் பலர் நினைக்கிறார்கள். பாவிகளின் நண்பர் இயேசு அவர்களின் இழிநிலை கண்டு உள்ளம் வருந்துகிறார். பரலோகத்திலும் பூமியிலும் அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு போதித்து இரட்சிப்பை அறிவிக்கதாம் நியமித்திருக்கும் ஏற்பாடுகளை அவர் மதிக்கிறார். உலகத்திற்கு ஒளி கொடுப்பதற்கு வாய்க்காலாக தாம் வைத்திருக்கிற திருச்சபைக்கு பாவிகளை அவர் நடத்துகிறார். விரிவாக்கப் பணியை தொடர்ந்து செய்கிற வேலையை சபையிடம் நம்பி ஒப்படைத்தார். அதாவது, கிறிஸ்துவின் சேவைக்காக தங்களை ஒப்புக்கொடுக்கிற உண்மையுள்ள ஆத்துமாக்கள் இருக்கிற இடங்கள் அனைத்திலும் வெளிச்சமும் ஆசீர்வாதமும் வெளிப்படுகிற மையங்களை நிறுவுவதுதான் அந்த பணி. உலகின் மூமூளை முடுக்குகளை சூரிய கதிர்கள் ஊடுருவிச் செல்வது போல பூமியிலுள்ள ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நற்செய்தியின் வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். கிறிஸ்துவின் சபை நம் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி வந்திருந்தால் இருளிலும் மரண பகுதியிலும் மரண நிழலிலும் உட்கார்ந்திருப்பவர்கள் மேல் வெளிச்சம் வீசியிருக்கும்.
ஒவ்வொரு ஆத்துமாவும் ஜீவனுள்ள ஓர் ஊடகமாக விளங்கலாம் என்பது நமக்குள்ள சிலாக்கியம். அதன் மூலமாக தேவன் உலகத்திற்கு தம் கிருபையின் பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவின் ஆராய்ந்து முடியாத ஐசுவரியங்களையும் அறிவிக்க முடியும். தம்முடைய ஆவியையும் குணத்தையும் உலகிற்கு வெளிப்படுத்துகிற முகவர்களைத்தாம் மற்ற அனைத்தையும் விட அதிகமாக இரட்சகர் விரும்புகிறார். இரட்சகரின் அன்பானது மனிதர்கள் மூலம் வெளிப்பட வேண்டும். அதைவிட பெரிய தேவை இந்த உலகில் வேறு எதுவுமில்லை. மனித இருதயங்களில் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய பரிசுத்த எண்ணெயை ஊற்றுவதற்கு அதற்கான ஊடகங்களுக்காக பரலோகம் முழுவதுமே காத்திருக்கிறது. அங்கத்தினர்களின் தேவபக்தியை பொறுத்துதான் தேவசபையின் மகிமை இருக்கிறது. அங்குதான் கிருதான் கிறிஸ்துவின் வல்லமை மறைந்திருக்கிறது. தேவனுடைய உண்மை பிள்ளைகள் ஏற்படுத்துகிறதாக்கம் அதிக பயன் தரவில்லை என்பது போல தோன்றலாம். ஆனால் அந்த தாக்கம் காலம் நெடுகிலும் இருந்துள்ளது. பிரதிபலனின் நாளில் அதற்கேற்ற பலன் இருப்பதை காணலாம். குறையாத தேவபக்தியிலும் அசையாத விசுவாசத்திலும் மிளிர்கின்ற மெய்கிறிஸ்தவனின் வெளிச்சமானது ஜீவனுள்ள இரட்சகரின் வல்லமையை உலகிற்கு எடுத்துக் காட்டும். கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கேதுவாக ஊறுகிற ஒரு நீரூற்று என்பது அவருடைய சீடர்களில் வெளிப்படும். உலகத்திற்கு அவர்கள் அதிகம் பரிச்சயமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய விசேஷித்த மக்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட இரட்சிப்பின் பாத்திரங்களாகவும் உலகிற்கு வெளிச்சம் வீசும் அவருடைய ஊடகங்களாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள்.
சபையங்கத்தினர்களே, வெளிச்சம் வீசுங்கள். உங்களுடைய தாழ்மையான ஜபங்களும் இவ்வுலகின் இச்சைக்கும் மூடத்தனத்திற்கும் கேளிக்கைகளுக்கும் எதிரான சாட்சியும் இக்காலத்திற்கான சத்தியத்தின் அறிவிப்பும் எங்கும் கேட்கட்டும். உங்கள் பேச்சும் தாக்கமும் நேரமும் தேவன் தருகிற ஈவுகள். ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவதற்கு அவற்றை பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சீடர்கள்தாம் பூமியில் அவருடைய பிரதிநிதிகள். இந்த உலகின் ஒழுக்க அந்தகாரத்தை போக்குகிற விளக்குகளாக இருக்க வேண்டியவர்கள். உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையாக பெருநகரங்கள், சிறுநகரங்கள், கிராமங்கள் என தேசம் முழுவதிலும் ஆங்காங்கே பிரகாசிக்க வேண்டும். இவ்வாறு எனக்கு காட்டப்பட்டது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உலகிற்கு விளக்காக இருக்க வேண்டும். பிரகாசிக்க முயலும்படி அவர் கட்டளையிடவில்லை.
உயர்ந்தபட்ச நற்குணத்தை வெளிப்படுத்த தங்களுக்கு பிடித்தமான விதத்தில் முயல்வதையும் அவர் அங்கீகரிப்பதில்லை. பரலோகத்தின் நியதிகள் அவர்கள் ஆத்துமாக்களில் நிறைந்திருப்பதை அவர் விரும்புகிறார். அப்போதுதான் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் தங்களிலுள்ள வெளிச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்த முடியும். வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் உண்மையிலிருந்து கொஞ்சமும் பிறழாமல் இருக்கும்போது வெளிச்சம் வீசுகிற கருவிகளாக விளங்கலாம். குருட்டுத்தனமான பொய்யிலும் தவறான அபிப்பிராயத்திலும் இருந்த சவுலுக்கு அவன் உபத்திரவப்படுத்தி வந்த கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது. இருச்சபையுடன் அவன் நேரடியாக தொடர்பு கொள்ளும்படி செய்தார். இந்த சம்பவத்தில் கிறிஸ்துவின் இடத்திலும் கிறிஸ்துவுக்காக செயல்படுவதற்கு பூமியில் நியமிக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவின் ஊழியர்களிடத்திலுமிருந்து அனனியா பேசினான். சவுல் பார்வையடையும்படி கிறிஸ்துவின் பிரதிநிதியாக சவுலின் கண்களை அனனியா தொட்டான். கிறிஸ்துவின் பிரதிநிதியாக தன்னுடைய கரங்களை அவன் மேல் வைத்து கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்தபோது சவுல் பரிசுத்தாவியை பெறுகிறான். இவையெல்லாமே கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய அதிகாரத்தின்படியும் நடைபெற்றன. கிறிஸ்துவே ஆதாரம், சபைதான் தொடர்பு சாதனம். எங்கும் தவறு மலிந்திருக்கிறது. ஆத்துமாக்களின் சத்துரு தன் படைகளை திரட்டி வருகிறான். வஞ்சகமான தவறுகளால் மனிதர்களுடைய மனங்களை குழப்பும்படி எல்லா திட்டங்களையும் கையாண்டு ஆத்துமாக்களை அழிக்கிறான். தேவன் யாரை நம்பி தம்முடைய சத்திய பொக்கிஷங்களை ஒப்படைத்திருக்கிறாரோ அவர்கள் ஒழுக்க அந்தகாரத்தின் மத்தியில் வெளிச்சம் வீச வேண்டும். தம்முடைய மக்கள் உலகத்தில் விளக்குகளாக பிரகாசிப்பதை தேவன் விரும்புகிறார். ஊழியர்கள் மட்டும்தான் இதை செய்ய வேண்டுமென்றில்லை, கிறிஸ்துவின் ஒவ்வொரு சீடரும் செய்ய வேண்டும். பரலோகத்திற்கேற்றவைகளை அவர்கள் பேச வேண்டும். தேவனோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிற அதே வேளையில் தங்களுடைய இருதயங்களை உயிர்ப்பிக்கிற தேவ அன்பை தங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தும்படி தங்கள் சக மனிதர்களோடு பேசி பழகக விரும்புவார்கள். இவ்வாறு அவர்கள் உலகிற்கு விளக்குகளாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக பாய்கிற வெளிச்சமானது அணைந்து போவதில்லை, அகற்றப்படுவதும் இல்லை. 3:2 PP 122-123 கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் பரலோக தூதர்களின் பிரசன்னத்தை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டுமென்றால் அவர்கள் நீதியின் கருவிகளாகவும் தேவ பணியாட்களாகவும் ஜீவனுள்ள கற்களாகவும் வெளிச்சம் வீசுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். சத்தியத்தின் ஆவியும் நீதியின் ஆவியும் பாய்ந்தோடுகிற ஊடகங்களாக அவர்கள் விளங்க வேண்டும். தெய்வீக செல்வாக்கின் களஞ்சியமாகத்தான் ஆண்டவர் தம் சபையை உண்டாக்கியிருக்கிறார். அங்கத்தினர்கள் ஊடகங்களாக மாற வேண்டும். அந்த ஊடகங்கள் மூலம் ஜீவ ஊற்று உலகத்திற்குள் பாய வேண்டும். அதனால் அநேகர் மனமாற்றமடையலாம். பிறகு அவர்களும் ஊடகங்களாக மாறி அந்த ஊடகங்கள் மூலம் கிறிஸ்துவின் கிருபையானது ஆண்டவருடைய திராட்சத் தோட்டத்தின் வறண்ட பகுதிகளுக்கு பாய முடியும். ஒட்டுமொத்த பரலோகமும் அதற்காக காத்திருக்கிறது. தேவனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் வீசுவார்கள். வீசும்படி வெளிச்சமில்லாமல் இருந்தால் ஒளியின் ஊற்றோடு அவர்களுக்கு தொடர்பில்லை. மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க தேவன் தம் பிள்ளைகளை நியமித்திருக்கிறார். அதை செய்ய தவறினால் அது தவறு. பரிசுத்தாவியால் ஏற்கனவே பிறந்திருந்தும் தாங்கள் செய்திருக்க வேண்டிய வேலையை செய்யத் தவறி அதனால் ஆத்துமாக்கள் அந்தகாரத்தில் விடப்பட்டிருந்தால் அவர்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். கிறிஸ்துவின் புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி நாம் அந்தகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கென்று தங்களை பரிசுத்தம் பண்ணியிருக்கிற அனைவருமே ஒளியின் ஊடகங்களாக விளங்குவார்கள். தம் கிருபையின் ஐசுவரியங்களை பிறருக்கு அறிவிக்கிற தம்முடைய ஏது கரங்களாக தேவன் அவர்களை மாற்றுகிறார். நாம் என்ன பேசுகிறோம் என்பதல்ல, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வைத்துதான் மற்றவர்கள் மேல் நம்முடைய தாக்கம் இருக்கிறது. நம்முடைய பகுத்தறிவான வார்த்தைகளை மனிதர்கள் எதிர்த்து மறுக்கலாம், நம்முடைய மன்றாட்டுகளை புறக்கணிக்கலாம். ஆனால் சுயநலமற்ற அன்புடன் வாழ்வது அவர்கள் மறுத்து பேச முடியாத ஒரு வாதமாகும். கிறிஸ்துவின் சாந்தமுள்ளவர்களாக முரணற்ற வாழ்க்கை வாழ்வது உலகத்தில் ஒரு வல்லமையாகும்.
உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டியவர்கள் மங்கலான விட்டுவிட்டு எரிகிற சுடர்களாக எரிகிறார்கள். வெளிச்சம் என்றால் என்ன? பயபக்தி, நற்குணம், சத்தியம், இரக்கம், அன்பு ஆகியவை ஆகும். சத்தியத்தை நம் வாழ்க்கையிலும் குணத்திலும் வெளிப்படுத்துவது ஆகும். ஆற்றல் மிக்க வல்லமையாக சுவிசேஷம் விளங்க வேண்டுமென்றால் விசுவாசிகளின் தனிப்பட்ட பயபக்தியைச் சார்ந்தே அது உள்ளது. ஒவ்வொரு ஆத்துமாவும் நற்கிரியையைச் செய்வதற்கான அனைத்து வசதியையும் பெறும்படிக்கு தம்முடைய நேசகுமாரனுடைய மரணத்தின் மூலம் தேவன் வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாவும் பிரகாசமான சுடர்விட்டெறிகிற விளக்காக இருக்க வேண்டும். அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். ஆம், வேலையாட்கள். வேலையாட்கள் என்றால் ஆண்டவருடைய திராட்சத் தோட்டத்தில் ஊக்கத்துடன் சேவை செய்கிறவர்கள். இரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். நம் சபைகளிலும், நம் ஓய்வு நாள் பள்ளிகளிலும், நம் அக்கம் பக்கத்திலும் இரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். பிறருக்காக பணி செய்யும்போதுதான் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை உயிரோடு வைத்திருக்க முடியும். அவர்கள் இயேசுவுடன் உடன் வேலையாட்களாக மாறினால் நம் சபைகளிலுள்ள விளக்குகள் பிரகாசமாகிக் கொண்டே போகும். அந்த ஒளிச்சுடர்கள் நம் எல்லைகளுக்கும் அப்பால் அந்தகாரத்தை ஊடுருவிச் செல்வதை நாம் பார்க்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இரட்சிப்பின் நன்மைகள் தங்களுடைய தேசத்திற்கு மட்டுமே உரியவை என்று யூதர்கள் நினைத்தார்கள். ஆனால் இரட்சிப்பானது சூரிய வெளிச்சம் போன்றது என்பதை கிறிஸ்து அவர்களுக்கு காண்பித்தார். அது உலகம் முழுவது சொந்தமானது. பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு இணங்குகிற இருதயங்கள்தாம் தேவனுடைய ஆசீர்வாதம் புரண்டோடும் வாய்க்கால்களாக இருக்கின்றன. தேவனை சேவித்தவர்கள் இந்த உலகத்திலிருந்து அகற்றப்பட்டு மனிதர் மத்தியிலிருந்து அவருடைய ஆவி எடுக்கப்பட்டால் இந்த பூமி அழிந்து பாழ்நிலமாக மாறியிருக்கும். அது சாத்தானுடைய ஆளுகையின் விளைவு. நீதிமான்களை துன்மார்க்கர் புறக்கணித்து ஒடுகுகிறார்கள். ஆனால் நீதிமான்கள் இந்த உலகில் இருப்பதால்தான் துன்மார்க்கரும் இவ்வுலகில் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். இது துன்மார்க்கருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பெயரில் மட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லோரும் சாரமற்ற உப்பை போல இருக்கிறார்கள். இந்த உலகில் நன்மைக்கான தாக்கம் செலுத்தாத அவர்கள் தங்கள் வாழ்வில் தேவனை திருத்து காட்டுவதன் மூலம் அவிசுவாசிகளை விட மிகவும் மோசமானவர்களாக இருக்கிறார்கள். தெய்வீக ஊழிய கட்டளை. சீடர்கள் செய்த வேலையை நாமும் செய்தாக வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஓர் ஊழிய பணியாளராக இருக்க வேண்டும். உதவி தேவைப்படுவோருக்கு மனதுருக்கத்தோடும் பரிதாபத்தோடும் ஊழியம் செய்ய வேண்டும். பாடனுபவிக்கும் மனிதர்களின் வேதனைகளை தணிப்பதற்கு சுயநலமற்ற ஆர்வத்துடன் முயல வேண்டும். பரமேறிச் செல்லுமுன் கிறிஸ்து தம் சீடர்களுக்கு ஊழியக் கட்டளையை கொடுத்தார். அவர் இந்த உலகத்திற்கு விட்டுச் சென்றுள்ள நித்திய ஜீவனின் பொக்கிஷங்கள் குறித்த அவருடைய உயிலை அவர்கள் செயல்படுத்த வேண்டுமென்று சொன்னார். முதல் சீடர்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு ஒவ்வொரு காலத்தைச் சேர்ந்த விசுவாசிகளுக்கும் உரியது. சத்தியத்தை அறிந்த ஒவ்வொரும் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய பரிசுத்தமான சத்தியத்தை பெற்றிருக்கிறார்கள். தேவனுடைய உண்மை மக்கள் எப்போதுமே தீவிரமான ஊழிய பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவர் நாமத்தின் மகிமைக்காக தங்களுடைய வளங்களை பயன்படுத்துகிறார்கள். அவருடைய சேவையில் தங்கள் தாளந்துகளை ஞானமாக பயன்படுத்துகிறார்கள். சுவிசேஷ ஊழிய கட்டளைதான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மிகப்பெரிய கட்டளையாகும். சீடர்கள் ஆத்துமாக்காக்களுக்காக ஊக்கத்துடன் பிரயாசப்பட வேண்டும். அன்பின் அழைப்பை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும். மக்கள் தங்களிடம் வருவதற்காக அவர்கள் காத்திருக்கக்கூடாது. அவர்கள் மக்களிடம் சென்று செய்தியை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்து இந்த பூமியிலிருந்தபோது அவர் செய்த அதே வேலையை தேவ ஊழியர்களும் செய்ய வேண்டுமென்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவர் செய்த ஒவ்வொரு வகை ஊழியத்தையும் செய்ய அவர்கள் தங்களை அர்ப்பணித்தாக வேண்டும். பரலோகம் தருகிறதும் ஆராய முடியாததுமான ஐசுவரியங்களையும் அழியாத பொக்கிஷத்தையும் மனிதர்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். சீடர்களுக்கு இயேசு கொடுத்த அதே ஊழிய கட்டளையைத்தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார். தேவனை அறியாதோருக்கும் உலகத்தில் நம்பிக்கையின்றி இருப்போருக்கும் அன்று போல இன்றும் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்த இரட்சகரையே உயர்த்தி காட்ட வேண்டும். போததகர்களையும் ஊழியர்களையும்
சுவிசேஷகர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். இரட்சிப்பின் செய்தியை அவருடைய தாசர்கள் வீடு வீடாகச் சென்று அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிற மன்னிப்பின் செய்தியை சகல தேசத்தாருக்கும் ஜனத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். உயிரற்றதும் சாரமற்றதுமான வார்த்தைகளால் இந்த செய்தியை சொல்லாமல் தெளிவும் உறுதியும் ஊக்கமும் தருகிற வார்த்தைகளால் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான எச்சரிப்புக்காக நூற்றுக்கணக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தின் வல்லமைக்கான ஆதாரத்தை கிறிஸ்தவர்களில் உலகம் காண வேண்டும். உலகத்தின் ஒரு சில இடங்களில் அல்ல, உலகம் முழுவதிலும் இரக்கத்தின் செய்தி அவசியமாயிருக்கிறது.
இயேசு பரலோகம் செல்வதற்கு முன்பாக சுவிசேஷ ஒளியை பெற்றவர்களிடம் பூமியில் தம்முடைய வேலையை ஒப்படைத்தார். அந்த வேலையை அவர்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டியிருந்தது. தம் சத்தியத்தை அறிவிக்கிற வேலையை அவர் வேறு ஜீவிகள் எவரிடமும் விடவில்லை.
நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
பரிசுத்தமான இந்த ஊழிய கட்டளை இன்றைக்கும் பொருந்தும். இதை ஏற்றுக்கொள்கிற அல்லது மறுதலிக்கிற பொறுப்பை தேவன் தம் சபையிடமே விட்டுவிட்டார். ஒரு பரிசுத்த பணியை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிற ஊழியக் கட்டளை தந்திருக்கிறார்.
மத்தேயு 28:19-20.
இரட்சிப்பின் சுவிசேஷத்தை உலகிற்கு அறிவிக்கும் பணிக்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளீர்கள். பரலோகத்தின் பரிபூரணம்தான் உங்களுடைய வல்லமையாக இருக்க வேண்டும். உலக வேலைகளிலிருந்து அழைக்கப்படுதல். சாமானிய மக்கள் ஊழியர்களாக மாற வேண்டும். மனிதர்களின் துக்கங்களில் இரட்சகர் பங்கு கொண்டது போல தங்கள் சக மனிதர்களுடைய துக்கங்களில் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும். அப்போது அவர்கள் மத்தியில் அவர் கிரியை செய்வதை விசுவாசத்தால் காண்பார்கள்.
அருகிலும் தூரத்திலும் உள்ள அனைத்து களங்களிலும் இருந்து மனிதர்கள் தங்கள் கலப்பைகளை விட்டு வரும்படியும் தங்கள் எண்ணங்களை அதிகம் ஆக்கிரமித்துள்ள தொழில்களை விட்டு வரும்படியும் அழைக்கப்படுவார்கள்.
அனுபவசாலிகள் மூலமாக கற்றுக் கொடுப்பார். திறமையாக ஊழியம் செய்ய அவர்கள் கற்றுக்கொள்ளும்போது வல்லமையோடு சத்தியத்தை அறிவிப்பார்கள். தேவனுடைய வழிநடத்துதலின் மிக அற்புதமான கிரியைகளின் மூலம் பிரச்சனைகளாகிய மலைகள் அகற்றப்பட்டு கடலில் தள்ளப்படும். பூமியில் வாசம் செய்கிறவர்கள் முக்கியமான செய்திக்கு செவி கொடுத்து அதை புரிந்து கொள்வார்கள். சத்தியம் என்னவென்பதை மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள். பூமி முழுவதும் எச்சரிக்கப்பட்டு தீரும் வரை ஊழியமானது மேலும் மேலும் பரவும். அதன் பிறகு முடிவு வரும். இவ்வுலகப் பள்ளிகளில் மேற்படிப்பு படிக்காதவர்களை தேவன் பயன்படுத்த முடியும், பயன்படுத்துவார். இதை அவருடைய வல்லமை செய்ய முடியுமா என்று சந்தேகிப்பதுதான் அவநம்பிக்கை. இது சர்வ வல்லவரின் வல்லமையை குறைத்து மதிப்பிடுவதாகும். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அவநம்பிக்கையுள்ள இப்படிப்பட்ட எச்சரிக்கை தேவையே இல்லை. சபையின் பல வல்லமைகளை செயல்படவிடாமல் இது தடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மனிதரை பயன்படுத்த முடியாதபடிக்கு வழியை இது அடைக்கிறது. கிறிஸ்துவின் பணிகளைச் செய்ய ஆவலோடும் விருப்பத்தோடும் இருப்பவர்களை இது சோம்பேறிகளாக வைக்கிறது. தங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் தேவனோடு சேர்ந்து திறமையான ஊழியர்களாக மாறியிருக்கக்கூடியவர்களை இது அதைரியப்படுத்துகிறது.
ஒவ்வொரு ஆத்துமாவும் மேம்படுவதற்கான பாக்கியம் இது. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்கள் பூரண புருஷர்களாகவும் ஸ்திரீகளாகவும் மாறும் வரையிலும் தேவனுடைய குமாரனை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளருவார்கள். சத்தியத்தை நம்புவதாகச் சொல்லுகிறவர்கள் கற்றுக்கொள்ளவும் செயல்படவும் தங்களுடைய திறமைகளையும் வாய்ப்புகளையும் நன்றாக பயன்படுத்தியிருந்தால் கிறிஸ்துவில் பலப்பட்டிருப்பார்கள். உழவர்கள், இயந்திர வல்லுநர்கள், ஆசிரியர்கள், போதகர்கள் என என்ன வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும்
அவர்கள் தங்களை முற்றிலும் தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் பரலோக எஜமானின் திறமைமிக்க ஊழியர்களாக மாறியிருப்பார்கள். ஆசிரிய பணி, கட்டடப்பணி, உற்பத்தி பணி, விவசாயப் பணி போன்ற பல்வேறு பணிகளில் ஏதாவது ஒன்றில் போதுமான திறமையைப் பெற்றவர்கள் சபையில் இருப்பார்களானால் சபையின் மேம்பாட்டிற்காக பிரயாசப்படுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் நிர்வாகக் குழுக்களில் வேலை செய்யலாம், ஓய்வு நாட்பள்ளி ஆசிரியர்களாக பணி செய்யலாம், ஊழிய பணியில் ஈடுபடலாம், சபை சம்பந்தப்பட்ட பல்வேறு பணிகளில் ஏதாவது ஒன்றைச் செய்யலாம்.
தம்முடைய பணியைச் செய்யும்படி கிறிஸ்து யூத சனகெரிம் சங்கத்திலுள்ள படித்தவர்களையோ பேச்சு வல்லுநர்களையோ ரோம அரசாங்கத்தில் உள்ளவர்களையோ தெரிந்து கொள்ளவில்லை. நிபுணத்துவமிக்க ஊழியரான அவர் சுயநீதியுள்ள யூத ஆசிரியர்களை கண்டுகொள்ளவில்லை. எளிய கல்வியறிவு இல்லாத மனிதர்களை தெரிந்து கொண்டார். உலகத்தை அசைக்க விருந்த சத்தியங்களை அவர்கள் மூலம் அறிவித்தார். அவர்களை தம் சபையின் தலைவர்களாக்க பயிற்சி கொடுத்து அறிவுள்ளவர்கள் ஆக்குவதே அவர் நோக்கமாக இருந்தது. அவர்கள் மற்றவர்களுக்கு அதை அறிவித்து சுவிசேஷச் செய்தியை அறிவிக்கும்படி அவர்களை அனுப்பி வைக்க வேண்டியிருந்தது. தங்கள் ஊழியத்தில் அவர்கள் வெற்றியுள்ளவர்களாக விளங்கும்படி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட இருந்தது. சுவிசேஷத்தை மனித பலத்தாலோ சுயஞானத்தாலோ அறிவிக்காமல் தேவ வல்லமையால் அறிவிக்க வேண்டியிருந்தது. நீங்கள் புறப்பட்டுப் போய் சகல ஜாதிகளுக்கும் உபதேசம் பண்ணுங்கள் என்கிற ஊழிய கட்டளை கொடுக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில் சாதாரண நிலையில் இருந்தவர்கள். ஆண்களும் பெண்களுமாகிய அவர்கள் தங்கள் ஆண்டவரை நேசிக்க கற்றவர்கள். அவரைப் போல சுய நலமில்லாமல் சேவை செய்ய வேண்டும் என்பதில் உறுதி கொண்டவர்கள். அந்த சாமானியர்களுக்கும் இரட்சகரின் பூலோக ஊழியத்தில் அவரோடு இருந்தவர்களுக்கும் விலையேறப்பெற்ற பொறுப்பை ஒப்படைத்தார். கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிற இரட்சிப்பு குறித்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதற்கும் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. வெற்றி பெறுகிற வாழ்க்கை.
தேவனுக்காக நாம் சாட்சியாக இருப்பதற்கு சத்தியத்தை போதித்தால் மட்டும் போதாது, துண்டு பிரதிகளை கொடுத்தால் மட்டும் போதாது. கிறிஸ்துவைப் போல வாழ்வதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஆதாரமான ஆற்றல் மிக்க வாதம். கிறிஸ்தவர்களிடமுள்ள இழிவான குணமானது உலகப்பிரகாரமான மனிதரின் குணத்தை விட உலகில் அதிக பாதிப்பை உண்டாக்குகிறது. இவை இரண்டையும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எழுதப்பட்ட புத்தகங்களெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு துணை போய்விட முடியாது. ஊழியக்காரர் போதிப்பதையல்ல, சபையின் வாழ்க்கையை பார்த்துதான் மனிதர்கள் நம்புவார்கள். பிரசங்க மேடையிலிருந்து பிரசங்கிக்கப்படும் பிரசங்கத்தின் தாக்கத்தை சத்தியத்தின் சார்பாக பேசுவதாகச் சொல்கிற சிலரின் மோசமான வாழ்க்கையில் வெளிப்படுகிற பிரசங்கம் தடுத்துவிடுகிறது.
கிறிஸ்துவின் வாழ்க்கையால் ஏற்பட்ட தாக்கம் எப்போதும் எல்லையற்று வளருவதாக இருந்தது. அந்த தாக்கம் அவரை தேவனோடும் முழு மனித குடும்பத்தோடும் இறுக்கி கட்டியது. இதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்துகிற வல்லமையை கிறிஸ்து மூலம் மனிதனுக்கு தேவன் கொடுக்கிறார். அவன் தனக்காக மட்டும் வாழாமல் இருக்கும்படி அந்த வல்லமை அவனை மாற்றுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய மாபெரும் குடும்பத்தின் ஒரு பகுதியான நம் சக மனிதர்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளோம். நாம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கடமைப்பட்டுள்ளோம். எந்த மனிதனும் சக மனிதர்களைச் சாராமல் இருக்க முடியாது. ஏனெனில் ஒருவருடைய செழிப்பு மற்றவரில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மற்றவரின் நலனுக்கு நான் தேவை என்று ஒவ்வொரும் உணர வேண்டும். மற்றவர்களுடைய சந்தோஷத்தை மேம்படுத்த முயல வேண்டும். இது தேவதிட்டம். வேதாகமத்தின் மார்க்கத்தை ஒரு புத்தகத்தின் அட்டைகளுக்கு இடையிலோ சபையின் மதில்களுக்கு மத்தியிலோ அடைத்துவிடக்கூடாது. நம் நலனுக்காக மட்டும் அவ்வப்போது வெளியே எடுத்துவிட்டு மீண்டும் பத்திரமாக மூடி வைத்தல் கூடாது. அது நம் அனுதின வாழ்வை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய அனுதின வியாபார கொடுக்கல் வாங்கலிலும் எல்லா சமூக உறவுகளிலும் அது தன்னை வெளிப்படுத்த வேண்டும்.
உலகத்திற்கு முன்பாக தம் மக்களில் தம்மை மகிமைப்படுத்துவதே தேவனுடைய திட்டம். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருப்பவர்கள் சிந்தையிலும் சொல்லிலும் செய்கையிலும் தம்மை வெளிப்படுத்த வேண்டுமென்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகவும் வார்த்தைகள் தூய்மையும் மேலானவையுமாக இருக்க வேண்டும். அவர்களை சுற்றிலும் உள்ளவர்களை இரட்சகரின் அருகில் இழுக்க வேண்டும். அவர்கள் செய்கிற சொல்கிற அனைத்திலும் கிறிஸ்துவின் மார்க்கம் பின்னிப்பிணைந்திருக்க வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு வியாபார பரிவர்த்தனையும் தேவ பிரசன்னத்தால் நறுமணம் வீச வேண்டும். 3:39-21 வியாபாரம் செய்கிறவர் உண்மையோடு செயல்படுவதால் தன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிற விதத்தில் வியாபாரத்தை செய்ய வேண்டும். தான் செய்கிற ஒவ்வொன்றிலும் தனக்கு இருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். அவன் கிறிஸ்துவின் ஆவியை மனிதர்களிடம் தன் வியாபாரத்தில் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவர் யூதேய நகரங்களில் எவ்வாறு சாதாரண வேலை செய்து கடுமையாக உழைத்தாரோ அதுபோல இயந்திர வல்லுநர் கருத்துதோடும் உண்மையோடும் வாழ்ந்து அவரை பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய நற்கிரியைகளை பிறர் கண்டு தன்னுடைய சிருஷ்டிகரும் மீட்பருமானவரை மகிமைப்படுத்த வழிநடத்தப்படும் விதத்தில் வேலை செய்ய வேண்டும். பெண் ஊழிய பணியாளர்கள்.
சத்தியத்தை விதைக்கிற வேலையில் ஆண்களும் பெண்களும் ஈடுபடலாம். அங்கிருந்து அது புறப்பட்டு வெளியே கிளம்பி வரும். நெருக்கடி நேரத்தில் அவர்கள் தங்களை இந்த பணியில் ஈடுபடுத்தினால் ஆண்டவர் அவர்கள் மூலம் கிரியை செய்வார். தங்கள் கடமை குறித்த உணர்வோடு தேவ ஆவியானவரின் செல்வாக்கின் கீழ் பிரயாசப்பட்டால் இக்காலத்திற்கு தேவையான தன்னம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தங்களையே தியாகம் செய்கிற இந்த பெண்கள் மேல் தம் முகத்தின் மொழியை இரட்சகர் பிரகாசிப்பிப்பார். ஆண்களை மிஞ்சின வல்லமையை இது அவர்களுக்கு கொடுக்கும். ஆண்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை உள்ளத்தை தொடுகிற ஒரு வேலையை அவர்கள் செய்ய முடியும். ஆண்கள் அணுக முடியாதவர்களின் இருதயங்களுக்கு நெருக்கமானவர்களாக இவர்கள் மாற முடியும். அவர்கள் இந்த பணியை செய்ய வேண்டியது அவசியம். பகுத்தறிவும் தாழ்மையுமுள்ள பெண்கள் தங்கள் வீடுகளில் உள்ளவர்களுக்கு சத்தியத்தை விளக்கிச் சொல்கிற ஒரு நல்ல வேலையை செய்ய முடியும். அவ்வாறு விளக்கிச் சொல்லப்படும் தேவ வார்த்தை புளிக்கச் செய்கிற வேலையை துவங்கும். அதன் செல்வாக்கு மூலம் குடும்பம் முழுவதுமே மனமாற்றத்தை அடையும்.
தேவனுக்காக ஊழியம் செய்பவர்களிடம் மார்த்தாள் மரியாளின் குணநலன்கள் இருக்க வேண்டும். அதாவது பணிவிடை செய்யும் விருப்பமும் சத்தியத்தின் மேலுள்ள மெய்யான வாஞ்சையும் கலந்து காணப்பட வேண்டும். சுயநலத்தை முற்றிலும் அகற்ற வேண்டும். ஊக்கமான பெண் ஊழியர்களை தேவன் அழைக்கிறார். விவேகமும் அன்பும் கனிவுமுள்ள ஊழியர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். விடாமுயற்சியுள்ள பெண்களை அவர் அழைக்கிறார். அவர்கள் சுய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவையே மையமாக வைப்பார்கள். சத்திய வார்த்தைகளை பேசுவார்கள். அனுமதிக்கிற நபர்களோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். ஆத்துமாக்களின் மனமாற்றத்திற்காக ஊழியம் செய்வார்கள். நம் பத்திரிகைகளுக்கு சந்தாதாரர்களை பிடிப்பதற்கு சகோதரிகள் முழுவதும் பிரயாசப்படலாம். அதன் மூலம் அநேகரின் இரு தயங்களில் வெளிச்சத்தை கொண்டு வரலாம். சத்தியத்தின் உறுதியான ஆதாரத்தை முன்னிட்டு சத்தியத்திற்காக தீர்மானம் செய்கிற ஒழுக்க தைரியத்தை பெற்ற உயர்வான பெண்கள் இருக்கிறார்கள். மனச்சாட்சியின்படி அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அவர்களிடம் சாமர்த்தியமும் அறிவும் நல்ல திறனும் காணப்படுகிறது. தங்கள் எஜமானுக்கான வெற்றிகரமான ஊழியர்களாக அவர்கள் விளங்க முடியும். கிறிஸ்தவ பெண்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள்.
நம் பத்திரிகைகள் துண்டு பிரதிகளுக்கு நம் சகோதரிகள் எழுதலாம். அவற்றை பெற்ற நண்பர்களின் உள்ளான உணர்வுகளை வெளியே கொண்டு வருகிற கருத்துள்ள ஊழியர்களாக ஊழியம் செய்யலாம். உறுதியான நியதியும் உறுதியான குணமும் படைத்த பெண்கள் தேவை. நாம் உண்மையிலேயே கடைசி நாட்களில் வாழ்கிறோம். உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய மேலான எச்சரிப்பின் செய்தி நம்மிடம் இருக்கிறது. இதை அவர்கள் நம்ப வேண்டும். இவர்களைத்தான் துண்டுப்பிரதி ஊழியத்திலும் ஊழிய பணியிலும் தேவன் பயன்படுத்த முடியும். இவர்கள் துண்டுப்பிரதிகளைக் கொடுப்பதிலும் ஞானத்தோடு பத்திரிகை விநியோகிப்பதிலும் மேலான பணியை செய்ய முடியும். சபை அதிகாரிகளை தேர்வு செய்தல், அதிகாரி ஆகுதல் போன்றவற்றை செய்ய பெண்கள் முயல வேண்டுமென நான் பரிந்துரை செய்யவில்லை. மாறாக ஊழியப்பணி, கடிதம் மூலம் சத்தியம் போதித்தல், நிகழ்கால சத்தியமடங்கிய பத்திரிகைகளுக்கு சந்தாதாரர் சேர்த்தல் போன்றவை மூலம் அவள் மிக அதிகமான ஊழியத்தை செய்ய முடியும். இந்த பரிசுத்தமான ஊழியத்தை விருப்பமான பணியாக இன்று ஒரு பெண் செய்கிற இடத்தில் 20 பெண்கள் செய்திருப்பார்களானால் அநேகர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு மனமாறியிருப்பதை நாம் கண்டிருக்கலாம். வேலை செய்கிற பெண்கள் சுயத்தை முக்கியப்படுத்தாத பெண்கள், சாந்தமும் மனத்தாழ்மையுமுள்ள பெண்கள்,
ஆத்துமாக்களின் இரட்சிப்பிற்கான வாய்ப்பு காண்கிற இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவின் சாந்தத்தோடு பணி செய்கிற பெண்கள்தாம் இன்றைய தேவை. நம் சகோதரிகள் மட்டும் விரும்பியிருந்தால் இன்று நூற்றுக்கணக்கானவர்கள் ஊழியத்தில் இருப்பார்கள். அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் எளிய, சுத்தமான, நீடித்து உழைக்கிற ஆடைகளை அணிய வேண்டும். அவசியமற்ற வேலைகளில் தாங்கள் செலவிட்டு வந்த நேரத்தை ஊழியப் பணிகளில் செலவிட வேண்டும். தூரத்தில் வசிக்கிற நண்பர்களுக்கு கடிதம் எழுதலாம். மிகச்சிறப்பான விதத்தில் எவ்வாறு ஊழியம் செய்யலாம் என்று நம் சகோதரிகள் ஒன்று கூடி விவாதிக்கலாம். தேவனுக்கு காடிக்கை செலுத்தவும் தங்கள் நண்பர்களுக்கு பத்திரிகையும் துண்டுப்பிரதிகளும் அனுப்புவதற்காக செலவிடவும் பணம் மிச்சப்படுத்தலாம். இப்போது எதுவும் செய்யாமலிருப்பவர்கள் ஊழியம் செய்ய புறப்பட வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையென அழைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு சகோதரியும் தன்னுடைய செல்வாக்கிற்கு உட்பட்ட அனைவருக்கும் உதவுவது தன் கடமை என்பதை உணர வேண்டும். சிந்தித்து புத்தியோடு செயல்பட வேண்டிய கடமைகளைச் செய்யாமலிருப்பதற்கான சாக்குப்போக்குச் சொல்வதற்கு நம் சகோதரிகள் எப்போதும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ அனுபவத்தில் பூரணப்படுவதற்கு இந்த கடமைகள் மிகவும் அவசியமானவை. அவர்கள் ஊழியக்களத்தில் ஊழியப்பணி செய்யலாம். நம் கொள்கைகளை உள்ளபடி எடுத்துக் காட்டுகிற துண்டுப்பிரதிகளையும் புத்தகங்களையும் விநியோகிப்பதில் தனிப்பட்ட கவனம் செலுத்தலாம்.
சகோதரிகளே, விழிப்போடு நற்செய்தி ஊழியத்தை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் தேவனோடு தொடர்பிலிருந்தால் நீங்கள் அனைவருமே வெற்றிகரமாக இதில் ஈடுபட முடியும். விசாரித்து கடிதம் எழுதுவதற்கு முன்பாக ஜபத்தின் மூலம் தேவனிடம் உங்கள் இருதயங்களை ஒப்படையுங்கள். அப்போதுதான் சுபாவ கிளையில் ஒட்ட வைத்து தேவ மகிமைக்கென கனி கொடுக்கிற சில காட்டுக்கிளைகளை நீங்கள் சேர்க்க முடியும். இந்த ஊழியத்தில் தாழ்மையான இருதயத்தோடு பங்கெடுக்கிற அனைவருமே ஆண்டவருடைய திராட்சத் தோட்டத்தில் எப்போதும் கற்றுக்கொள்கிற ஊழியர்களாக இருக்கிறார்கள்.